கண்ண கோழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச
நெஞ்சு கோழி மீது கேட்க நினைச்ச
என் பேராச நூராச கேட்கை அடித்த மல்லி நீ என்ன நினைச்சடி
ஆறேழு கட்டிலுக்கும் அஞ்சாறு தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்ச நான் சொல்ல நினைச்ச ஒன்ன விட்டு மொத்த குத்த கச்சேரி நிறம் கட்டி போடுச்ச நான் கட்டி போடுச்சோட்ட கட்டி போடுச்ச
சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச நான் சொர்க்கத்தைய எட்டியதா துள்ளி குதிச்ச சொக்கி தவிச்ச சொக்கி தவிச்ச நான் சொர்க்கத்தைய எட்டியதா துள்ளி குதிச்ச
குற்றால சாரல
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள் அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
தற்போது செய்தி பார்வை.
வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள்.
கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 843 பேர் குணமடைவு. புதிய அரசியலமைப்பு தொடர்பான யோசனை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும். மஸ்கலியாவில் வீட்டு திட்டத்தை விரைவில் முழுமைப்படுத்தி தருமாறு கோரி போராட்டம். கொரோனா சரள விவகாரம் சர்வதேச மன்னிப்பு சபை பதில் சுகாதார அமைச்சருக்கு கடிதம். யாழ் தீவுகளை சீனாவிடம் ஒப்படைக்க வேண்டாம். சிங்களே தேசிய ஒன்றிணைந்த அமைப்பு. 100 வயதான கொரோனா நோயாளிக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்த ரஷ்ய மருத்துவர்கள். மியன்மார் ராணுவத்தின் முக்கிய பக்கத்தை முகநூல் நீக்கியது. IPL ஏலத்தால் இலங்கை வீரர்களுக்கு கிடைத்த செய்தி குறித்து மகேல கூறுவது என்ன? T20 உலக கிண்ணத்தை எமிரேட்ஸில் நடாத்துவதற்கு அழுத்தம் கொடுப்போம்.
இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
நாட்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மேலும் 843 கொரோனா தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைத்தோர் எண்ணிக்கை 74,299 உயர்வடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் 79,480 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 4,746 பேர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் 617 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 435 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சியினர் தங்களின் கட்சி மட்டத்திலான யோசனைகளை தனித்து முன்வைத்துள்ளார்கள். அரசியலமைப்பு தொடர்பில் அனைத்து யோசனைகளும் பரிசீலனை செய்யப்பட்டு பொதுஜன பெரமுனவின் யோசனை அடுத்த வாரம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கப்பட்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நாட்டுக்கு பொருந்தும் வகையிலான அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவை பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதான தேர்தல் கால வாக்குறுதிகளாக காணப்பட்டன. இதற்கமைய பொதுத் தேர்தலில் பொதுஜன பெரமுன 3/2 பெரும்பான்மை ஆதரவுடன் அரசாங்கத்தை ஸ்தாபித்ததுடன் அரசியலமைப்பின் 19வது திருத்தம் ரத்து செய்யப்பட்டு அரசியலமைப்பின் 20வது திருத்தம் 3/2 பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்படுத்தப்படுவது பொதுஜன பெரமுனவின் பிரதான யோசனையாகும் என பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருந்தார். புதிய அரசியலமைப்பின் யோசனைகள் கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்சவினால் நிபுணர் குழுவினரிடம் முன்வைக்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் யோசனைகளில் தேசிய கொடியில் மாற்றம், ஒற்றையாட்சி ஆட்சி முறைமை, பௌத்த மதம், அரச மதம் உள்ளிட்ட விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. பொதுஜன பெரமுனவின் கூட்டணி அமைத்துள்ள கட்சியினர் தமது கட்சியின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை முன்வைத்துள்ளார்கள். அனைத்து தரப்பினரது யோசனைகளும் ஆராயப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான யோசனை எதிர்வரும் வாரம் உத்தியோகபூர்வமாக குழுவினரிடம் முன்வைக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தமக்கான வீட்டு திட்டத்தை விரைவில் முழுமைப்படுத்தி தருமாறு வலியுறுத்தி மஸ்கலிய பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் குயின்ஸ்லேண்ட் பிரிவில் உள்ள பயனாளிகள் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குயின்ஸ்லேண்ட் தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தை சுமார் ஒரு மணித்தியாலம் முன்னெடுத்தனர். அரசியல் என்பது மக்களுக்கானது, எனவே எந்த தரப்பு ஆட்சிக்கு வந்தாலும் கட்சி பேதங்களுக்கு அப்பால் மக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நல்லாட்சி அரசாங்கத்தில் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக பதவி வகித்த பழனி திகாம்பரம் தலைமையில் 2018 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிரவுன்ஸ்விக் குயின்ஸ்லேண்ட் பிரிவுகளில் 40 தனி வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பின்னர் நிர்மாண பணிகளும் பகுதியளவு ஆரம்பமாகி இருந்தன. 9 வீடுகளுக்கு பகுதியளவு சுவர்களும் ஏற்றப்பட்டன. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் ஒப்பந்தக்காரர்களால் வீட்டு திட்டம் அவ்வாறே கைவிடப்பட்டது. இது தொடர்பில் பயனாளிகள் டிரஸ்ட் நிறுவனத்திடம் பல தடவைகள் முறையிட்டு உரிய தீர்வு கிடைக்கப்படவில்லை. தற்போது வீடுகள் நிர்மாணிக்கப்பட்ட பகுதி காடாகி வருகிறது. இந்நிலையிலேயே வீட்டு திட்டத்தை முன்னெடுத்து முழுமைப்படுத்துமாறு கோரி பயனாளிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்தல் மற்றும் தகனம் செய்தல் ஆகிய இரண்டுக்கும் அனுமதி வழங்குமாறு வலியுறுத்தி பதில் சுகாதார அமைச்சர் சென்ன ஜெயசுமனவுக்கு சுகாதார மன்னிப்பு சபை கடிதமுற்றினை அனுப்பி வைத்துள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தினரின் உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்கள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுபவர்களின் உடல்களை கட்டாய தகனம் செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள கொள்கை எமக்கு பெரிதும் விசனம் அளிக்கிறது. ஆனால் கடந்த 2020 சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களில் சடலங்களை அடக்கம் செய்தல் மற்றும் தகனம் செய்தல் ஆகிய இரண்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி உலக சுகாதார ஸ்தாபனமும் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவினர்களும் அடக்கம் செய்வதற்கு தகனம் செய்வதற்கும் அனுமதி அளித்துள்ளது. இஸ்லாமிய மத நம்பிக்கைகளின் பிரகாரம் ஒருவர் உயிரிழந்த பின்னர் அவருக்கு வழங்கப்படும் இறுதி மரியாதையே அடக்கம் செய்வதாகும். எனினும் முஸ்லிம்களின் மத நம்பிக்கைகளுக்கு முரணான வகையில் அமுல்படுத்தப்பட்டுள்ள கட்டாய தகனம் என்ற கொள்கைக்கு இதுவரையில் அரசாங்கம் நியாயமான காரணங்கள் எதையும் முன்வைக்கவில்லை. நிலத்தடி நீரின் ஊடாக வைரஸ் தொற்று பரவலாம் என்று தொற்று நோய் வைத்தியர் நிபுணர் சுகத் சமரவீர தெரிவித்துள்ளார். எனினும் நீரினூடாக கொரோனா வைரஸ் பரவாது என இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெனாண்டு புள்ளி பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டிருந்தார்.
கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கும் தகனம் செய்வதற்கும் அனுமதி அளிக்கும் அதேவேளை இந்த விடயத்தில் தற்போது பின்பற்றப்படும் அடக்குமுறை கொள்கையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் அமைந்துள்ள நைனா தீவு, நெடுந்தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய மூன்று தீவுகளை சீனாவுக்கு ஒப்படைக்க வேண்டாம் என்றும் அது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோரை தெளிவான தீர்மானத்தொன்றினை எடுக்குமாறும் சிங்கள தேசிய ஒன்றிணைந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புறக்கோட்டை புகையிரதன் நிலையத்துக்கு அருகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிங்கள தேசிய ஒன்றிணைந்த அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதன் தேசிய அமைப்பாளர் சாணக்க பண்டார மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு கீழே இயங்கி வருகிறது. வடக்கில் அமைந்துள்ள நைனா தீவு, நெடுந்தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய மூன்று தீவுகளை சீனா தங்களுக்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை சீனாவின் காலத்துவ நாடாக மாறி வருவதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சீன போராட்டத்துக்கு மத்தியில் எமது நாட்டின் வளங்கள் வெளிநாட்டவருக்கு வசமாகும் சந்தர்ப்பங்களை அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் உள்ள மூன்று தீவுகளையும் மின்சார உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கான தங்களுக்கு வழங்குமாறு சீனா கேட்கின்றது. இந்த தீவுகளின் மதிப்பு தொடர்பில் நாட்டு மக்களுக்கும் நாட்டின் ஆட்சியாளர்களுக்கும் புரியவில்லையா? இந்த தீவுகள் இந்தியாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ வழங்கப்படுமாயின் அந்த நாடுகளுக்கு இடையில் காணப்படும் அதிகார போராட்டத்துக்கு மத்தியில் ஏதாவது மோதல்கள் ஏற்படும் போது இலங்கையே பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கம் மற்றும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமன் ஆகியோரின் வெளிநாட்டு கொள்கை திட்டங்கள் தொடர்பில் நாம் அறிவோம். அதேபோன்று தற்போதைய அரசாங்கத்திடமும் தெளிவான தேசிய மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் காணப்படுமாயின் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்படாது. சீனா தெற்காசிய நாடுகளுக்கு மத்தியில் அனைத்து அதிகாரங்களையும் தன்வசப்படுத்திக் கொள்ள முயற்சித்து வரும் நாடாகும். நாட்டின் வர்த்தக பொருளாதார துறையில் பெரும் பகுதியை சீனா கைப்பற்றிக் கொண்டுள்ளது. ஏற்கனவே ஹம்பாந்தோட்டை துறைமுகம் 99 வருடங்கள் வரை சீனாவுக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் ஒரு முனையம் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது வடக்கில் உள்ள மூன்று தீவுகளை ஒப்படைப்பதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு கடன் உதவிகளை பெற்றுக் கொடுத்து நாட்டின் வளங்களை கொள்ளையிட சீனா முயற்சித்தால் அதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க மாட்டோம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த தேசிய அமைப்புகள் தற்போது அமைதி காத்து வருவதற்கான காரணம் என்ன? இலங்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் இது தொடர்பில் தெளிவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
உலக செய்திகள்.
ரஷ்யாவின் சமராவில் உள்ள நகர மருத்துவமனையின் மருத்துவர்கள் பல வாரங்களுக்கு முன்னர் COVID-19 அனுமதிக்கப்பட்ட 100வது வயது நோயாளிக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்ததாக அந்நாட்டு சுகாதார ஆணையம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. அதன்படி கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட 100 வயதான மூதாட்டி சமராவின் நகர மருத்துவமனையில் உள்ள தொற்று நோய் வார்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் பல வாரங்களாக தேவையான மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் மற்றும் முழு குணமடைந்த பின்னர் இவ்வாறு வைத்தியசாலையை விட்டு வெளியேறிவிட்டார். மருத்துவமனை மருத்துவர்கள் வீட்டிலேயே அவரது உடல்நிலையை தொடர்ந்தும் கண்காணிப்பார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய சுகாதாரத்துறையினரின் கூற்றுப்படி COVID-19 தொற்றினால் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளில் சுமார் 10% பேர் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். வயதானவர்கள் தொற்று நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் மற்றும் கடுமையான நிகழ்வுகளை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமராவின் நகர மருத்துவமனையில் தொற்று நோயியல் பிரிவு கடந்த ஆண்டு அக்டோபரில் திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து 1200 மேற்பட்ட COVID-19 நோயாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது. தொற்று நோய்களின் போது சமரா பிராந்தியத்தில் மொத்தம் 46,276 கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 42,533 பேர் குணமாகி உள்ளதுடன் 900 நோயாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். பிப்ரவரி 1 ஆட்சி கவிழ்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது 2 எதிர்ப்பாளர்கள் உயிரிழந்த ஒரு நாள் கழித்து மியான்மர் ராணுவத்தின் முக்கிய பக்கத்தை பேஸ்புக் ஞாயிற்றுக்கிழமை நீக்கியுள்ளது. எங்கள் உலகளாவிய கொள்கைகளுக்கு ஏற்ப வன்முறைகளை தூண்டுவதையும் தீங்குகளை ஒருங்கிணைப்பதையும் தடை செய்யும் எங்கள் சமூக தரங்களை மீண்டும் மீண்டும் மீறியதற்காக டாட்மாடா உண்மை செய்தி தகவல் குழு பக்கத்தை பேஸ்புக்கில் இருந்து அகற்றியுள்ளோம் என்று ஒரு பேஸ்புக் பிரதிநிதி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மியான்மர் ராணுவம் டாட்மா என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பேஸ்புக் மியான்மரில் உள்ள சிவில் உரிமை ஆர்வலர்கள் மற்றும் ஜனநாயக அரசியல் கட்சிகளுடன் ஈடுபட்டதுடன் ஆன்லைன் வெறுப்பு பிரச்சாரங்களை கட்டுப்படுத்த தவறியதற்காக கடும் சர்வதேச விமர்சனங்களுக்கு உள்ளானது. இது தொடர்பாக ரோய்டர்ஸ் தொலைபேசி அழைப்புக்கு ராணுவ செய்தி தொடர்பாளர் பதிலளிக்கவில்லை. ஆங் சான் சூஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அகற்றுவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போலீசாரும் படையினரும் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது சனிக்கிழமை மியன்மாரின் இரண்டாவது நகரமான மாண்டலோயில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பல முக்கிய செய்திகள்.
சிங்கப்பூரில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயிலின் முன்னாள் தலைமை குருக்கள் ஸ்ரீவர்ஷி கந்தசாமி சேனாதிபதி மீது நம்பிக்கை மோசடி உட்பட 10 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வழக்கு பதிவாகியுள்ளது. இது சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தலைமை குருக்களின் பொறுப்பில் இருந்த தங்க நகைகள் காணாமல் போய் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது தொடர்பாக கோவில் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளிக்க அதன் பேரில் ஸ்ரீவர்ஷி கந்தசாமி சேனாதிபதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களின் சைனா டவுனில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில் முக்கியமான ஒன்றாகும். இது கடந்த 1827 ஆண்டு கட்டப்பட்டது. சிங்கப்பூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா இக்கோயில் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் தான் நடைபெறுகிறது. சிங்கப்பூர் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தமிழர்கள் மத்தியிலும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இது விளங்குகிறது. சமீபத்தில் பெண்கள் குறித்து இழிவான கருத்தை முன்வைத்த ஜப்பானின் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தலைமை அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது நடந்த சில நாட்களேயே அந்நாட்டை ஆளும் கட்சி முக்கிய கூட்டங்களில் பெண் உறுப்பினர்கள் பங்கெடுக்கலாம், ஆனால் அவர்கள் பேசக்கூடாது என்று கூறியுள்ளது. ஜப்பானின் லிபரல் டெரக் மார்க்ரெடிக் கட்சி ஆண்கள் மட்டுமே பங்கெடுக்கும் உயர்மட்ட கூட்டங்களில் 5 பெண்கள் அரசியல்வாதிகள் பங்கெடுக்கலாம் என்று அறிவித்துள்ளது. இந்த கூட்டங்கள் நடைபெறும் போது அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை. கூட்டம் முடிந்த பின்பு தங்களின் கருத்துக்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலிருந்து பெண்கள் விலக்கியே வைக்கப்பட்டுள்ளனர். அப்போது ரகன் ஹுசைனுக்கு வயது வெறும் 15 தான். திருமணத்தின் போது ஈராக் மற்றும் ஈரான் இடையே போர் நடந்து கொண்டிருந்தது. 1996 ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது 25 வயதில் ரகன் தனது குடும்ப உத்தரவின் பேரில் விவகாரத்தை பெற்றார். விவகாரத்தை பெற்ற 2 நாட்களுக்கு பிறகு அவரது கணவர் கொல்லப்பட்டார். ரகத் ஹுசைன் சதாம் ஹுசைனின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஹுசைன் கமையில் அல்ல மஜீத்தை மணந்தார். அப்போது ஹுசைன் கமையில் சதாம் ஹுசைனின் பாதுகாப்பு பணியில் இருந்தார். சதாமின் இரண்டாவது மகள் ரானா சதாமின் திருமணம் ஹுசைன் செமையின் சகோதரர் சதாம் கமையில் அல் மஜீத்துடன் நடந்தது.
விளையாட்டுச் செய்திகள்.
இம்முறை IPL தொடருக்கான ஏலத்துக்கு இலங்கை வீரர்கள் பலர் பரிந்துரைக்கப்பட்ட போதும் ஒருவர் கூட தெரிவு செய்யப்படவில்லை. இதன் மூலம் இலங்கை வீரர்களின் ஆளுமையை விருத்தி செய்து கொள்வதற்கான போட்டித்தன்மை தொடர்பிலான செய்தியை இந்தியா வழங்கியிருப்பதாக இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் மகேல ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உலகின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தெரிவு செய்வதற்கான சிறந்த களமாக IPL சுற்றுத்தொடரை குறிப்பிட முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ள மகேல ஜெயவர்தன IPL போட்டிகளுக்காக எந்தவொரு இலங்கை வீரரும் தெரிவு செய்யப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். இலங்கை வீரர்கள் இதன் மூலம் கவலை அடைந்தாலும் அவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இதன் மூலம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மகேல ஜெயவர்தன மேலும் கூறியிருந்தார். இந்தியாவில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலக கிண்ணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இடமாற்றம் செய்ய வலியுறுத்துவோம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் கூறியுள்ளார். 7வது ICC T20 உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் எஹ்சன் மணி லாகூரில் நேற்றைய முதினம் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர்களிடம் உரையாற்றும் போது T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க வேண்டுமென்றால் விசா வழங்குவதில் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை இந்தியா எங்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் நிர்வாகத்திடம் கூறியுள்ளோம். வீரர்களுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் ரசிகர்கள், நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள் ஆகியோரும் விசா கொடுப்பதில் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் வேண்டும். இதை இந்தியா செய்ய தவறினால் அதன் பிறகு நாங்கள் இந்த போட்டியை இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றக்கோரி அழுத்தம் கொடுப்போம் என்றார்.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. சிவபுத்தம் எல்லாம் ஒரு குத்தாலம்மா, சிவ மூடி வச்சா ஒரு மத்தாளம்மா.
கிழி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, மஞ்சமையிலே புந்தோகையில் பொழிஞ்சு
மெதுவாய கழுத்துல நீ மன தெரிய இது அதுதானா வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா
கபடி போட 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 கபடி போட கண்ணால கபடி போட 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 இழுத்து போட கையால
சிரிக்கி மக தானா தானா டோய் சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனா தானா டோய் சிரிக்கி சிரிக்கி மக தானா பண்ணா டோய் விடிக்கி மட்டும் விடிக்கி மட்டும் தானா பண்ணா டோய் விடிஞ்ச பிள்ளை விடிஞ்ச பிள்ளை தானா பண்ணா டோய்
நீயே கெடுமுருகா கோயிலுக்கு வருவோ ஆசை தடிக்க மாட்டோம் பொண்ணுங்களை நீயே கெடு முருகா. குதிரை முட்டை போட்டாலும் கணக்கு மாஸ்டர் கவுத்தாலும் நூத்துக்கு முட்டை
போட்டாலும்
தமிழையா வந்து பாடம் சொன்ன இலக்கணம் நாங்க மீற மாட்டோம். அடங்கொய்யா நாகர்கோவில் ஜில்லாவில நாங்க ரொம்ப நல்ல புள்ள
கோயிலுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம்
பாத்தியார நீ கேடு முருகா.
கோயிலுக்கு வருவோம் சைட்டடிக்க மாட்டோம்
பொண்ணுங்கள நீயே கேடு முருகா. மயிரறி போய் நீ வள்ளி அத்தம் பார்த்த சைக்கிள் தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க பூமியத்தான் சுத்தி விஞ்ஞான பாடம் கேட்ட படிச்சு படிச்சு கழிச்சு போட்ட தான பாடம் நாங்க நாங்க
குங்கும பூவும் குங்கும பூவும் வணக்கத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் கொஞ்சம் புறாவும் பட்டு சட்டா இதழ் பட்டு கட்டா உடல் பட்டு தட்டா மொத்தம் உனக்கு தான்.
என் படு கையில பாதி இடம் உனக்கு தான்.
என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான். ஐயோ ஆத்தாடி தாப்பாடி ஆசை கூத்தாடி அசந்து போன
இறந்த பழம் இறந்த பழம் உனக்குத்தான். செவந்த பழம் செவந்த பழம் உனக்குத்தான்.
குங்கும பூவும் குங்கும பூவும் எனக்குத்தான். இந்த கொஞ்சம் பூராவும் கொஞ்சம் பூராவும் எனக்குத்தான்.
பழம் உனக்குத்தான், பாயாசமும் உனக்குத்தான், சந்தனம் உனக்குத்தான்,
ஐயோ ஆத்தாடி தாப்பாடி ஆசை கூத்தாடி அசந்து போன.
கவனி 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 கவன
போடு.
Thank you.
பொல்லம்மா கண்ணம்மா மீன் வாங்க பொல்லம்மா மீன் வாங்க பொல்லம்மா பீச்சு கட்டா பொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா வாடி போட்ட புள்ள வளைஞ்ச நெளிஞ்சு போற புள்ள கரடிஜி பார்த்தாலும் கண்ட கல்ல மாமன் இங்க இருக்கா நீ எங்க போற புள்ள சொன்ன நான் வார பின்னால கணம்மா கணம்மா மீன் வாங்க பொல்லம்மா மீன் வாங்க பொல்லம்மா பீச்சு கத்தா பொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா